கடலூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி திரு சுப்பிரமணி அவர்கள் திரு உமாபதியுடன் விவசாயத்தின் முக்கிய விஷயங்களை பற்றி கலந்துரையாடல் மேற்கொண்டுள்ளார். வாருங்கள், கேட்கலாம்.
வணக்கம் ஐயா, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க.
வணக்கம், உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னை வந்து இங்க வந்து அணுகி நீங்க சில இந்த விவசாயத்தை பற்றி பரிமாற்றம் செய்வதற்கு ரொம்ப நன்றி.
ஓகே, இன்னைக்கு அரசாங்கமும் வந்து என்னன்னா இயற்கை வழியில விவசாயிங்க பயிர் வைக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, எல்லாமே வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால விவசாயிங்க வந்து அதான் சொன்னேன் இல்லையா, அனுபவம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலேருந்து ஒரு காலகட்டத்துக்கு செயற்கைக்கு மாறிட்டாங்க. இது மகசூல் அதிகமாக கூடுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதனால மண் வளம் பாதிக்குது. இதில் விளைவிக்கிற பொருட்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த விளைவிக்க பொருள் வந்து உடல் நலத்தை வந்து கெடுக்குது. இது வந்து முக்கியமாக வந்து விவசாயிகளுக்கு தெரிஞ்சும் செய்கிறாங்க. அதை பற்றி நீ உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள்.
பேரறிஞர் அண்ணா சொன்னது போல படித்தவர்கள் வந்து விவசாயம் செய்தாதான் விவசாயத்தை பெருக்க முடியும். விவசாயம் வந்து நமக்கு வந்து ஒரு முதன்மையான ஒரு விவசாய துறையில நாம எல்லோரும் மக்கள் அதை நம்பி எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு போடக்கூடியவன் விவசாயி. அதை அரசாங்கம் வந்து அதை நல்ல ஒரு கருத்தில் கொண்டு இந்த விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விழிப்புணர்வு. இன்றைக்கு வந்து படித்தவர்கள் அதிகமாக விவசாயம் செய்யவில்லை. படிக்காதவர்கள் சில பேர்கள் விவசாயம் செய்கிறார்கள். அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த பகுத்தறிவு, அந்த நுண்ணறிவு, விஞ்ஞான முறையமா எப்படி எப்படி செய்யணும்ன்றது வந்து அவர்கள் தெரியாம தான் இன்றைக்கு கிராமத்திலே வசிக்கின்றார்கள். கிராமப்புறங்களிலே விவசாயம் செய்வதற்கு அங்கு ஒரு தேவையற்ற அந்த என்னென்ன அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்க முடியும் என்பதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் செய்தார்கள் என்று சொன்னால், உதாரணமாக நான் சொல்லுகிறேன், படித்தவர்கள் என்று கிராமத்திலே விவசாயம் செய்கிறார்கள், ஆனால் நஷ்டத்துல செல்லுகின்ற காரணத்தினால் நம்ம இதை நம்பி வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை உயராது என்ற காரணத்தினாலும் சில பேர் நகரத்தையும் வெளியூரையும் சென்று வெளியூர்களுக்கும் சென்று விடுகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன பொருள் அதிகமாக விளைகிறதோ, அந்த உதாரணமாக திண்டுக்கல் என்று எடுத்துக்கொண்டால் தக்காளி அதிகமாக விளையக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த தக்காளி விவசாயிகளுக்கும் லாபகரமா இருக்க வேண்டும், வாங்குபவர்களும் மகிழ்ச்சியாக வாங்க வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த விவசாயிகளுக்கு அந்த திண்டுக்கல்லிலே தக்காளி தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்சாலையை அமைத்தால் அந்த இடத்திலே படித்த இளைஞர்களுக்கும் வேலை கிடைத்துவிடும். அவன் நகரத்தை நோக்கி செல்ல மாட்டான். அந்த விவசாயிகளுக்கும் அந்த ஒரு லாபகரமான ஒரு விலைக்கு விற்பதற்கு ஒரு பயன் தரக்கூடிய வகையிலே இருக்கும்.
இந்தந்த மாவட்டங்கள்ல என்ன விளையுதோ அதுக்கு உண்டான அரசாங்கம் அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நம்ம சுத்து வட்டார பகுதியில நீங்க சொல்ற மாதிரி வந்து வேர்க்கடலை அந்த மாதிரி வந்து நெல் இந்த மாதிரி விளையுது. இப்ப நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கொண்டு அரசாங்கமே கொள்முதல் பண்ணிக்குது. அது ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா எல்லாருமே தனியாருக்கிட்ட தான் போறீங்க, அரசாங்கத்துக்கு வந்து இது நீங்க வந்து போய் கொண்டு போய் சேரப்பதில்ல. நீங்க இப்ப நெல்லோ அது நெல்லு வேர்க்கடலை அப்புறம் உளுந்து இது மாதிரி பயிர்கள் தானிய வகை பயிர்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அரசு கொள்முதல் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க வந்து முயற்சி செய்யணும் அப்படின்றது, விவசாயிகள் எல்லாரும் முயற்சி செய்யணுன்றது ஒரு கருத்தா இருக்குது. ஏன்னா மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. விவசாயிங்க நிறைய பேர் பயனடைங்க, நம்ம விவசாயிகளும் அதில் பயனடையணும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது. சரிங்க ஐயா, இப்போது விவசாயத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ லாபகரமான விஷயங்கள் ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் இப்போ பயிர் வைக்கிறீங்க, ஒரு போகம் பயிர் வைக்கிறீங்க இல்லை ரெண்டு போகம் பயிர் வைக்கிறீங்கன்னு தெரியல, வேர்க்கடலை பயிர் வைக்கிறீங்க. இந்த ரெண்டு பயிர்களில் வந்து முக்கியமாக எது வந்து லாபமாக தரக்கூடிய ஒரு பயிர்னு நினைக்கிறீங்க?
இன்றைக்கு நெல்லும் வேர்க்கடலை இந்த ரெண்டு வகை பயிர்களையும் எடுத்துக்கொண்டால் வேர்க்கடலை தான் கொஞ்சம் லாபகரமாக இருக்கிறது என்று சில விவசாயிகள் ஒட்டுமொத்தமான கிராம மக்களும் பேசுவதை நான் கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். நானும் கொஞ்சம் விவசாயம் வந்து 3.5 வருஷமா நான் விவசாயம் செய்கின்ற போது வேர்க்கடலை தான் கொஞ்சம் லாபகரமாக இருக்கிறது.
இன்னொரு விஷயமாவும் மாற்று பயிர்கள் நீங்கள் வைக்கணும் ஐயா. நெல் வேர்க்கடலை மட்டும் பயிர் வைக்கிறதை விட மாற்று பயிர் வச்சிங்கன்னா அதிக லாபத்தை நீங்கள் வந்து பெறலாம், செலவும் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி உளுந்து அப்படின்ற ஒரு பட்சத்தில் உளுந்து எள் இது போன்ற பயிர்களை நீங்கள் இந்த கடலூர் கிராமத்தில் நீங்கள் பயிர் செய்ய முடியாதா?
கண்டிப்பா செய்யலாம். இருந்தாலும் வந்து இது விவசாயிகளுக்கு வந்து இது பயனுள்ள பயிராக இருக்குமா என்றது வந்து எல்லோருக்கும் தெரியுமா என்பது வந்து ரொம்ப ஒரு கடினமாக தான் இருக்கும். அது தெரியாம கூட விழிப்புணர்வு இல்லாம கூட இங்கு விவசாயிகள் இருக்கலாம். அதுக்கு அரசாங்கம் உதவி செய்து இந்தந்த பயிர் செய்தால் உங்களுக்கு பலன் பயன் உள்ளதாக இருக்கும் என்று அவர் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். ஒரு சில விவசாயிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நெல் நம்ம நட்டோம்னா அது அறுவடை பண்றதுக்கெல்லாம் அதுக்கான இயந்திரங்கள் அதெல்லாம் வருது, அதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியான முறையில நம்ம கையாளுகின்றோம். ஆனா உளுந்து எள்ளு இது மாதிரி இந்த ஊடு பயிர்கள் எல்லாம் நம்ம செய்கின்ற போது இதுக்கான ஆள்கள் கிடைப்பதில்லை. ஒரு விவசாயி ஒரு 60 வயசு 90 வயசுல கூட கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஒரு விவசாயிக்கு வந்து அவனுக்கு ஓய்வு பெறுகின்ற அந்த வயசான காலத்தில முடியாத காலத்தில அவனுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி அவனுக்கு கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தையும் நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும் என்று நம்ம எண்ணுகிறோம். அதே போன்று ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஏழை விவசாயிகளுக்கு அவர்களுக்கு கௌரவிக்கும் வகையிலே அரசாங்கம் சில உதவிகளை கொடுத்து நம்ம எல்லாம் செய்தால் அவர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த விவசாய தொழிலை செய்வதற்கு எல்லோரும் முன் வருவார்கள்.